இன்னைக்கு பகவானுடைய அவதாரமான ஏழாவது அவதாரம் யக்யா அப்படிங்கிற அவதாரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் கேண்டம் அத்தியாயம் 3 ஏழாவது அவதாரமாக யக்யாவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சாதாரணமாக வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பார்த்தா பகவானுடைய அவதாரங்கள் மிகவும் அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பகவானுடைய தாயின் பெயர், தந்தையின் பெயர், எங்கு தோன்றுவார், எதற்கான்று தோன்றுவார் போன்ற எல்லா விவரங்களையும் சாஸ்திரங்களில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் நானும் அவதாரம், நீயும் அவதாரம், நான் வந்து ராமருடைய அவதாரம், நான் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம், நான் வந்து விஷ்ணுவினருடைய அவதாரம், நான் நாராயணருடைய அவதாரம், நான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரம், நான் இவருடைய அவதாரம், அவருடைய அவதாரம் என்று பல பல மனிதர்கள் வந்து என்னை அவதாரமாகவும் கடவுளாகவும் கருதுகின்றனர். ஆனால் எப்போ வந்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கொடுக்கப்பட்டுள்ளையோ அப்போ அவர்களை அவதாரமாக கருதப்படுவதில்லை. யாரோ ஒருத்தர் இப்போ நானே திடீர்னு நான் வந்து ஒரு அவதாரம், கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சட்டையை பிடிச்சி எங்கே இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஞானம் இல்லாமல் இவரும் அவதாரமாக தான் இருப்பார் போல இருக்கே அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கூடாது. நம்ம உடனே என்ன பண்ணோம், எங்கே வந்து சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை காமிங்க அப்படின்ட்டு முதல்ல வந்து கேட்கணும். யாராக இருந்தாலும் சரி, ராதாரவனுடைய அவதாரம்ன்ற பல பேர் சொல்லுகிறார்கள். எப்படியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதங்களில் வந்து ஒரு அவதாரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா புத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கூட புத்தரோட அவதாரமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணருடைய அவதாரம் புத்தராக வந்தார், அவர் வந்து அவருடைய தாயின் பெயர், தந்தையின் பெயர், எதுவும் கலி வந்து இப்போ கல்கி அவதாரம் வரப்போகுது. எப்போ வரப்போகுது அப்படின்னா இன்னும் 4,27,000 வருடங்கள் கழித்து இந்த கலியுகத்தினுடைய கடைசியில் வெள்ளை குதிரையில் பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து கல்கியாக அவதாரம் எடுப்பார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் வரப்போகக்கூடிய அவதாரத்தை பற்றியுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த கலியுகத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யாருகிட்டையும் வந்து ஏமாந்து போகாமல் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் சொல்லுகிறார்களோ அப்போ போய் நம்ம உடனே வந்து எங்கே எழுதியிருக்க காமி அப்படின்னு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அவதாரம் வந்து விஷ்ணு சகசர நாமத்திலையும் எழுதியிருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்திலையும் எழுதியிருக்கு, மகாபாரதம் உபநிஷத்தம் போன்ற சாஸ்திரங்களையும் எழுதியிருக்கு. இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு பக்தனவருடைய அவதாரமாக பக்தனாகவே கிருஷ்ணரே வருகிறார். அப்போ வந்துட்டு யாருன்னா வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்னா காதை உடனே பொத்திக்குவார், காதை பொத்தின்னு ஓடியே போயிடுவார். ஏன் அப்படின்னா கலியுகத்தில் அவதாரம் அப்படிங்கிற சொல்லே வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு தெரியும். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு இந்த கலியுகத்தில் மக்கள் எல்லோருமே ஏமாற்றுவார்கள், நம்ம இப்போ வந்து அவதாரம் சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து எல்லோருமே வந்து அவதாரம் சொல்லி ஏமாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து சாக்ஷாத் பகவானே இருந்தாலும் ஓடிடுவார் அந்த மாதிரி. அதுபோல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அவதாரமும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் அவரை நிராகரிக்கப்பட வேண்டும். இந்த பகவானுடைய 7வது அவதாரம் யக்யா, அவருடைய தாயின் பெயர் ஆகுதி, தந்தையின் பெயர் பிரஜாபதி ருச்சி. எதற்காகண்டி தோன்றினார் அப்படின்னா வந்து நம்ம வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்வது வழக்கம். சூரியன் வந்து நாராயணர் வந்து கிடையாது, ஆனால் ஒரு முறை வந்து நாராயணரே சூரிய தேவனுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை பகவான் சூரிய தேவனுடைய பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு சரியான தகுந்த ஆள் இல்லை. அப்போ நாராயணரே வந்து என்ன பண்ணுவார், அப்படியே சூரியனுடைய பதவியை ஏற்றுக்கொள்வார். அதனால தான் வந்து சூரிய நாராயணன் என்று சொல்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா மனுவனுடைய கால அளவுகள் எவ்வளோ அப்படின்னா 30,67,20,000 வருடங்கள் மனுவனுடைய வாழ்க்கை காலம், 71 சதுர்யுகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஒரு யுகம் பார்த்தீங்க அப்படின்னா, கலியுகம் பார்த்தீங்க அப்படின்னா 432,000 வருடம். அதே வந்து துவாபர யுகம் 2 மடங்கு கலியுகத்தை விட 2 மடங்கு, திரேதாயுகம் 3 மடங்கு கலியுகம் கலியுகத்தில் 3 வந்து பெருக்கணும் அப்படின்னா வந்து அது துவாபர யுக திரேதாயுகத்தோட யுகம் கணக்கு. அதுக்கப்புறம் வந்து சத்தியயுகம் அப்படிங்கிறது 4 மடங்கு, அது எல்லாத்தையுமே சேர்த்தோம் அப்படின்னா வந்து 43,00,000 வந்து வருஷங்கள் வரும். அந்த 43,00,000 வந்து 71 பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் வருமோ அதுதான் மனுவனுடைய ஆயுள் காலம். 30,67,20,000 வருடம் மனுவனுடைய காலம். அப்படியே இப்போ இருக்கிற மனுவனுடைய காலத்தின் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனு என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் நீங்கள் கோயிலெலாம் போனோம் அப்படின்னு நம்ம அர்ச்சனை பண்ணுற சொன்னோம் அப்படின்னா வைவஸ்வதே மண்பந்தரே அப்படின்னு இப்போ இருக்கிற மண்மந்தரத்தை பற்றி சொல்லுவார்கள். அதுபோல் இந்த அவதாரம் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு முறை சுயம்புவா மனு இருக்கிறப்போ இந்த அவதாரம் ஏற்பட்டது. நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேவர்கள் தேவிகள் எல்லாமே வந்து ஒரு பதவி. அவர்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அலுவலகத்தில் ஒரு பதவி இருக்கோ ஒரு மினிஸ்டர் இருக்காரோ ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு மினிஸ்டர் இருப்பார். தண்ணிக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு வாட்டருக்கு எல்லாத்துக்குமே ஒரு மந்திரிகள் இருப்பார்கள் மினிஸ்டர்கள். அதுபோல் வந்து தேவிகளும் தேவர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர்களும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மந்திரிகளைப் போல இருக்கின்றனர்கள். அவர்களை வந்து இப்போ நம்மளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா ஆகணும் அப்படின்னு நம்மளும் பிரம்மா ஆகலாம். இந்திரா ஆகணும் அப்படின்னா இந்திரா ஆகலாம். நகுச மகாராஜா 100 அஸ்வமேத யக்னம் செய்தார். அப்போ 100 அஸ்வமேத யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் இந்திரா பதவியே கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அஸ்வமேத யக்னம் பண்ணுறதுக்கு தொடங்கினாலே இந்திராவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அவர்கள் இந்திரா ஆகிவிடுவார்கள். நம்ம 100 அஸ்வமேத யாகம் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்திரா பதவியை அடைந்து விடலாம். அதுபோல் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதவி. அப்படி சுயம்புவா மனு இருக்கிற காலகட்டத்தில் இந்திரனுடைய ஆளுக்கு பதவிக்கு சரியான ஆள் வந்து யாருமே வந்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு தேவர்களும் ஒரு புண்ணிய ஆத்மாக்காலும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, பகவானே ஒரு அவதாரமாக செய்து யக்யா அப்படிங்கிற அவதாரம் செய்து இந்திரனுடைய பதவியை அவரை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஒரு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியோட உரிமையாளர். இப்போ திடீர்னு ஏதோ ஒரு வேலைக்காரன் வரல, வேலையாள் வரல, அப்போ அவர் சும்மா இருப்பாரா? நல்ல ஓனராக இருந்தார், நல்ல கம்பெனியோட உரிமையாளராக இருந்தால் யாரோ ஒரு வேலைக்காரர் வரல அப்படின்னா பட்டே அவரை பட்டுன்னு அவரே என்ன பண்ணுவார், கழுத்தில் இறங்கி அவரே வேலையை பார்ப்பார். சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி எப்படியோ வரட்டுமே வேலைக்காரன். இன்னொரு 10 நாள் கழித்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் ஹாலிடே போயிருக்கிறான், சுற்றுலா போயிருக்கிறான் எங்கன்னா 10 நாளைக்கு, அவன் 10 நாள் கழித்து வருவான், அதுக்கப்புறம் நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு உரிமையாளர் ஒரு கம்பெனியோட சேர்மேன் இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், பட்டுனே ஒரு அவசர தேவை உடனே என்ன பண்ணுவார், ஒரு டாய்லெட்டு கழுவுனாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பட்டுன்னு கழுவிட்டு அவர் என்ன பண்ணுவார், பட்டுன்னு வேலையை செஞ்சுட்டு வேலையை முடிச்சுடுவார். அதுபோல் பகவான் என்ன பண்ணுறார், இந்திர பதவிக்கு ஆள் இல்லை அப்படின்னா உடனே வந்து இந்திரதேவனாக அவதாரம் செய்கின்றார். சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ஊரில் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆயில் கிடையாது, ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு விவசாயம் கிடையாது, எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. சிங்கப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஊர் சிங்கப்பூர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க சிங்கப்பூர் தெரியாத ஆளே வந்து கிடையவே கிடையாது. அப்படியே மினுங்கிறது எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார், சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் அவரே தெருவுக்கு நேராக வந்தார். பிரைம் மினிஸ்டருங்கிறத மறந்துட்டு அவரே என்ன பண்ணார், நேராக தெருவில் இறங்கினார். தெருவில் இறங்கிட்டு சுத்தப்படுத்த ஆரம்பித்தார். அவரே என்ன பண்ண சுத்தப்படுத்த ஆரம்பித்ததுன்னு என்னடா அது பிரைம் மினிஸ்டரே இறங்கி சுத்தப்படுத்துகிறாரே அப்படின்ட்டு இப்போல்லாம் நம்ம ஊரில் சுத்தப்படுத்துகிற மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் இப்போ வந்து என்ன பண்ணுறார்கள், எல்லாம் சுத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணார், அப்படியே பயங்கரமாக இறங்கி வேலை செஞ்சார். அப்போ வேலை செஞ்சதை பார்த்துட்டு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா மக்களும் சுத்தம் பண்ணி நாட்டையே வந்து முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். அதுபோல் ஒரு யார் ஒருத்தர் சேர்மேனோ யார் ஒருத்தர் வந்து ஓனராக இருக்கிறார்களோ அவர்கள் முன் உதாரணமாக எப்போ அவசர தேவைக்காக எதை வேணாலும் செய்வார்கள். அதுபோல் பகவானும் என்ன பண்ணுகிறார், அவதாரம் செய்கின்றார். எதிர்காண்டி அவதாரம் செய்கின்றார் அப்படின்னா இந்திர பதவி அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்தினுடைய தலைவர். தலைவர் என்றைக்குமே இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். இந்திரர்கள் குறிப்பாக வந்து தேவர்களுக்கு வந்து தலைவர் இல்லை அப்படின்னா இந்த அசுரர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள்லாம் பயங்கரமாகிவிடும். அசுரர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்திர பதவியில் உட்காந்து கொண்டு எல்லா தேவி தேவர்களையும் வந்து நாசம் செய்து விடுவார்கள். அதனால தான் பகவான் என்ன பண்ணுறார், அவதாரம் செய்து இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டார். அதனால் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க உங்களுடைய மதத்தில் ஹிந்து மதத்தில் வந்து ஏங்க ஏகப்பட்ட கடவுள் இருக்குதே அப்படின்ட்டு சில பேர் கேட்கறது உண்டு. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். மித்த எல்லாரும் எப்படி ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அரசருக்கு பல மந்திரிகள் இருப்பார்கள். அதுபோல் தேவி தேவர்கள் எல்லாமே பகவானுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார்கள் எல்லா மந்திரிகளும். எப்படி அரசருக்கு வந்து தண்ணிக்கு ஒரு மந்திரியும் வந்து மின்சாரத்துக்கு ஒரு மந்திரி இருப்பாரோ அதுபோல் வந்து ஒவ்வொரு துறைக்கும் பகவான் வந்து எல்லா துறைக்கும் ஒவ்வொருத்தரை பற்றி நியமித்திருக்கிறார். அதனால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் முழுமுதற் கடவுள் தேவி தேவர்களுடைய நிலைமை 33 தேவர்கள் இருக்கின்றனர்கள் இந்த உலகத்தில் உள்ள சேவையை செய்வதற்காண்டி. அதுபோல் இந்த அவதாரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் வந்து எப்போ வந்து இந்திரதேவனுடைய பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த ஆள் இல்லையோ அப்போ பகவானே அவதாரம் செய்து அந்த இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம்.